கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புரா வானொலி நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை கேட்க ஆவலோடு இருக்கும் வான்புரா நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். வான்புரா நிகழ்ச்சியை கேட்கும் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. கலங்காதே என் நெஞ்சமே, ஆண்டவர் இயேசு அன்பு செய்ய காலமெல்லாம் காத்திருக்க கலக்கம் ஏன் நெஞ்சமே? இருளும் புயலும் உன்னை என்ன செய்திடும்? அருளும் அன்பும் பொழியும் இயேசு உனக்கு அருகில் இருக்கிறார். வாழ்வில் வீழ்ந்து வருந்தும் போது இயேசு உனக்கு தோள் கொடுக்கிறார். தாழ்ந்து வாடும் போது இயேசு உனக்கு தயவு காட்டுவார். உலகம் வெறுக்கும் போது இயேசு உன்னில் நிலைக்கிறார். உயிர்ப்பும் உயிரும் ஈந்து நாளும் உடன் இருக்கிறார். துன்ப துயரம் தூரப்போகும் துணிந்து நின்றுடு. தூய தேவன் அருளை எப்பொழுதும் நம்பிடு. அவர் உன்னை கைவிட மாட்டார். அன்பு வான்புரா வாழ்நேயர்களே, மீண்டும் இந்த வான்புரா நிகழ்ச்சி வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்நிகழ்ச்சியை கேட்கும் உங்கள் ஒவ்வொருவர் வாழ்வில் இயேசு உங்கள் கலக்கங்களை நீக்கி, புயலை அடக்கி, கொந்தளிப்பை அமைதிப்படுத்தி உங்களுடன் இருந்து வழி நடத்துவாரா? தோல்வியும் தொடர் முயற்சிக்கு முட்டுக்கட்டை அல்ல. இன்னும் நீ அதிகமாய் செயல்பட தூண்டும் முண்டுகோல் ஆகும். எந்த அளவிற்கு செபத்தில் இணைந்திருக்கிறாயோ அந்த அளவிற்கு தோல்விகள் உன்னை விட்டு விலகி இருக்கும். மனம் திரும்புதலின் அனுபவம் வளர்ந்தால் மன மகிழ்ச்சியின் அனுபவம் குறைவதில்லை. இறைவனை உன் வாயின் வார்த்தைகளால் அல்ல, நீ வாழும் வாழ்க்கையால் வெளிப்படுத்து. பிறர் மெச்சும்படி உன் செயல்கள் அமையட்டும், ஆனால் பிறரின் மெச்சுதலுக்காகவே செயல்படாதே. பிறர் தயவை நாடி வாழ்கிறவன் உயர்வதில்லை, பிறருக்கு தயவு செய்கிறவன் தாழ்வதில்லை.
நல்ல ஆய ஆண்டவர் நாளும் என்னை ஆள்பவர், ஆடுகளை வாழ வைக்க உயிர் கொடுக்கும் ஆயராம். தவறுமாட்டை தேடுவார் தோளில் சுமந்து பாடுவார், தவறுமாட்டை தேடுவார் தோளில் சுமந்து ஆடுவார்.
ஏது குறை எங்கள் நாளிலே, ஏது பயம் எங்கள் நெஞ்சிலே.
நல்ல ஆய ஆண்டவர் நாளும் என்னை ஆள்பவர், ஆடுகளை வாழ வைக்க உயிர் கொடுக்கும் ஆயராம். தவறுமாட்டை தேடுவார் தோளில் சுமந்து பாடுவார், தவறுமாட்டை தேடுவார் தோளில் சுமந்து ஆடுவார். பெயர் சொல்லி அழைக்கின்றவர் என்னை, பெயர் சொல்லி அழைக்கின்றவர்.
அன்பு சகோதர சகோதரிகளே, வாழ்க்கையில் சுமையா வலுவா? படிப்பே சுமையாக உள்ளதா? கடன் சுமையா? கவலைப்படாதே. கப்பல்களை சுமக்க மாட்டேன் என கடல் சொல்வதில்லை, இயந்திரங்களை ஏனைய பொருட்களை சுமக்க மாட்டேன் என கப்பல் கூறுவதில்லை, மானுடத்தை சுமக்க மாட்டேன் என மண் சொல்வதில்லை. வாழ்க்கையில் சுமையா வலுவா? சுமைகளை சுமத்தலை வாழ்க்கையில் தவிர்த்திடவே முடியாது. சுமைதான் வாழ்க்கை, வாழ்க்கையே சுமைதான், மறவாதே. உன் அன்னை உன்னை தன் கற்பப்பையில் சுமந்ததால் தானே நீ இந்த மண்ணை முத்தமிட்டாய். வாழ்க்கை ஓட்டத்தில் ஓடுவதற்கு ஊட்டச்சத்துதான் சுமைகள். சுமையா சுமந்திட தயக்கமா? மரம் செடி கொடிகளை கவனித்து பார். மரங்கள் தங்கள் கனிகளை தாங்கும் அளவிற்கு அவைகளின் தடிகள் இருக்கின்றனவே. பெரிய காய்களை கொடுக்கின்ற பூசணிக் கொடியை பார். தரைமீதே படுத்து பெரிய பூசணிக்காயை மண்மீதே வைத்து விடுகிறதே. ஆம், இறைவனின் ஞானம் எத்தனை பெரியது. சுமையா சுமை சுமை போன்று தோன்றுகிறதா? வேடிக்கையான கதை ஒன்று. சிறுவன் ஒருவன் பசு ஈன்ற கன்றுக்குட்டியை தூக்கி தூக்கி விளையாடி வந்தான். தினந்தோறும் இப்படியே நடந்து வந்தது. கடைசியில் அந்த பசு கன்றானது வளர்ந்த நிலையிலும் கூட அதனை எளிதாக தூக்கிவிட்டானாம். காரணம், சுமை அவனுக்கு சுமையாக தெரியவில்லை, சுமையே அவனுக்கு பழக்கமாகிவிட்டது, தூக்குவதும் எளிதாகிவிட்டது. சுமைகளா வேலை பழுவா? இதோ உனக்கென்று ஒரு சுமை தாங்கி இருக்கின்றார், அவர்தான் இயேசு கிறிஸ்து. இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று யோவான் ஸ்நானகனால் முன்னறிவிக்கப்பட்டார். இயேசு உன் சுமையை சுமந்திட போதுமானவர். அவர் உங்களுக்காக கவலைப்படுகிறவரானபடியார். உங்கள் கவலைகளான சுமைகளையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று வேதத்தில் 1 பேதுரு 5:7 நாம் படிக்கிறோம். உனக்கு சுமக்கும் ஆற்றலை இயேசு கிறிஸ்து அருள்வார், உன்னையே அவர் சுமப்பார். அன்பானவர்களே, உனது சுமைகள் அகலட்டும் என நான் ஜெபிக்கப் போவதில்லை. சுமைகளை சுமந்திட உன் தோள்களை பலப்படுத்திட இறைவன் உனக்கு அருள் செய்யட்டும்.
உன்னை காப்பவன் உறங்குவதில்லை, உன்னை சுமந்து சுமப்பவன் கை நெகிழ்வதில்லை, உன்னை காப்பவன் உறங்குவதில்லை. உன்னை சுமப்பவன் கை நெகிழ்வதில்லை, கண்ணின் மணி போல கால்கள் இடராமல் சிறகில் உன்னை மூடி உறவில் தேடிடுவான். சிறு காற்றில் அணைகின்ற சிறு தீபம் வாழ்வு. சிறு காற்றில் அணைகின்ற சிறு தீபம் வாழ்வு, அந்த கரை தேடி செல்கின்ற சிறு ஓடம் வாழ்வு.
தேடினால் இருள் நில்லுமோ? உன் துணையின் வாழ்க்கையில் துயர் வெல்லுமோ? தடை கோடி வரலாம், உள்ளம் தவித்தோடி விடலாம், ஆனாலும் உன் வார்த்தை உண்டு. எது போனாலும் உன்னில் தஞ்சம் உண்டு. இயேசுவே, நீயே எந்தன் பாறை, நீரே என் அரணான கோட்டை. அன்பு வாண்பரான் வாணிநேயர்களே, நிகழ்ச்சியில் அடுத்து மலர்வது அருள் தியானம். மனிதனின் வார்த்தைகளை பெரிதாக பார்க்கிறீர்களா? அருள் தியானம் ஆரம்பமாகிறது.
அன்பு வாண்பரா வாணிநேயர்களே, மத்தேயு நற்செய்தி நூல் 14 அதிகாரத்திலே வசனங்கள் 22-23 வரையுள்ள பகுதியில் இயேசு கடல் மேல் நடந்தார் என்ற பகுதியை நாம் வாசிக்கிறோம். இந்த பகுதியில் இருந்துதான் பல வாரங்களாக நாம் தியானித்து வருகிறோம். சென்ற வாரம் இந்த பகுதியிலிருந்து எதை நீங்கள் பெரிதாக பார்க்கிறீர்கள் என்ற தலைப்பிலே நாம் தியானித்தோம். அதாவது, சீடர்கள் புயலிலே சிக்கி தவித்த பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களை காப்பாற்றுவதற்காக கடல் மேல் நடந்து வந்தார். அப்பொழுது சீமோன் பேதுரு இயேசு கடல் மேல் நடந்து வந்தார் என்பதை கண்டு, இயேசுவே நீர்தாம் என்றால் நானும் இந்த கடல் மேல் நடந்து வர ஆணையிடும் என்று கேட்டார். அதன்படி இயேசு வா என்று சொன்ன பொழுது சீமோன் பேதுரு அந்த கடல் மேலே பெரும் காற்றும் கொந்தளிப்பும் இருந்த அந்த கடல் மேலே அவர் நடந்து வந்தார். திடீரென திருமறையில் நாம் வாசிப்பது போல அவர் பெரும் காற்றை பார்த்த பொழுது அவர் கடலில் மூழ்கி போகிறார். அப்பொழுது இயேசுவே என்னை காப்பாற்றும் என்று கதறிய பொழுது இயேசு அவரை காப்பாற்றுகிறார். அதிலிருந்து நாம் ஒரு முக்கியமான பகுதியை சென்ற முறை நாம் தியானித்திருக்கிறோம். அதாவது, சீமோன் பேதுரு எப்பொழுது இயேசுவை பெரிதாக பார்த்தாரோ, அதாவது அங்கு வீசிக்கொண்டிருந்த புயலையும் அங்கிருந்த கொந்தளிப்பையும் விட இயேசுவை எப்பொழுது அவர் பெரிதாக பார்த்தாரோ, அப்பொழுது அவரால் அந்த கடல் மேல் நடக்க முடிந்தது. ஆனால் எப்பொழுது அவர் புயலை பெரிதாக பார்த்தாரோ, அப்பொழுது அவரால் நடக்க முடியவில்லை, அவர் தாண்டு போகிறார். அதிலிருந்து நாம் என்ன தியானித்தோம் என்றால், நமது வாழ்க்கையில் எப்பொழுது இயேசுவை பெரிதாக பார்க்கிறோமோ அப்பொழுது நமது வாழ்க்கையில் நாம் முன்னேற்றம் அடைய முடியும், மேலே வர முடிகிறது. நம்மை தாக்குகிற புயல் கொந்தளிப்பு போன்ற நமது வாழ்க்கையின் பிரச்சனைகளை நாம் வெற்றி கொள்ள முடிகிறது என்பதை நாம் தியானித்திருக்கிறோம். அதை தொடர்ந்து இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். அதாவது, நாம் யாரை பெரிதாக பார்க்கிறோம் என்ற அந்த தலைப்பிலே இயேசுவை நாம் பெரிதாக பார்க்க வேண்டும் என்று நாம் தியானித்து வரும் பொழுது இன்றைக்கு நாம் எதை பார்க்க போகிறோம் என்றால், நாம் இயேசுவை பெரிதாக பார்க்கும் பொழுது நமக்கு ஏற்படுகின்ற சில தடைகளை பற்றி நாம் பார்க்க போகிறோம். நாம் ஆண்டவரை பெரிதாக பார்க்கும் பொழுது நமக்கு சில தடைகள் வந்துவிடலாம். அதாவது எப்படி சீமோன் பேதுரு இயேசுவை பெரிதாக பார்த்து அவர் நடந்து கொண்டு வரும் பொழுது திடீரென அவருடைய பார்வை பெரும் புயல் பக்கம் திரும்பினதோ, அதுபோலதான் நீங்கள் கூட இந்த போதனைகளை கேட்டு இயேசுவை உங்கள் வாழ்க்கையிலே விசுவாசிக்க ஆரம்பிக்கும் பொழுது அவருடைய பக்கம் இருந்து உங்களை திசை திருப்புவதற்காக சில தடைகள் வரலாம். அந்த தடைகளையும் நீங்கள் எப்படி தாண்ட வேண்டும் என்பதை பற்றி நாம் தியானிக்க போகிறோம். முதலாவதாக இன்றைக்கு நாம் எதை பார்க்க போகிறோம் என்றால், எமக்கு வருகின்ற தடைகளில் ஒன்று மனிதனுடைய வார்த்தைகள், மனிதர்களுடைய வார்த்தைகள். நாம் இயேசுவை விசுவாசிக்க ஆரம்பிக்கும் பொழுது மனிதர்களிடத்திலிருந்து, அல்லது அதாவது நம்மோடு இருக்கின்ற மக்களிடத்திலிருந்து, நமது குடும்பத்திலிருந்து, நமது நண்பர்களிடத்திலிருந்து வருகின்ற சில வார்த்தைகள் கூட இயேசுவை நமது வாழ்க்கையிலே பெரிதாக பார்க்க முடியாதபடி தடை பண்ணிவிடலாம். அவைகள் தடைகளாக வந்து விடலாம். நீங்கள் இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது உங்களோடு உள்ளவர்களே அவரை நீங்கள் விசுவாசிக்க முடியாதபடி, அல்லது அவரை நம்ப முடியாதபடி, அவரோடு நீங்கள் இணைந்து வாழ முடியாதபடி, விசுவாசத்திலே சோர்வு உண்டாக்கக்கூடிய அல்லது விசுவாசத்திலே தளர்ச்சியை உண்டாக்கக்கூடிய சில வார்த்தைகளை நீங்கள் உங்களோடு இருக்கிறவர்களிடமிருந்து கேட்டுவிடலாம். அப்படி கேட்கும் பொழுது பல மக்கள் அவர்களுடைய விசுவாசத்திலே விழுந்து விடுகிறார்கள், விசுவாசத்தை விட்டு பின்வாங்கி விடுகிறார்கள். ஆனால் அன்பு வான்பரா வாணிக நேயர்களே, நீங்கள் ஆண்டவருடைய போதனைகளை கேட்டு கடவுள் மேல் நம்பிக்கையில் வளரும் பொழுது மனிதர்களிடமிருந்து வருகின்ற வார்த்தைகளிலே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அவர்களுடைய வார்த்தைகள் கடவுள் மேல் உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கையிலிருந்து விலக வைக்கிறது என்றால், கடவுள் மேல் உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கையிலிருந்து தளர்ந்து போக வைக்கிறது என்றால், அந்த மனிதர்களுடைய வார்த்தையிலே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். நாம் இதுக்கு உதாரணமாக வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதியை இன்றைக்கு நாம் எடுத்து தியானிக்க போகிறோம். அதாவது 1 சாமுவேலின் புஸ்தகம் 17 அதிகாரத்திலே ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். அதாவது இஸ்ரவேல் மக்களுக்கு எதிராக பெலிஸ்திய நாட்டை சேர்ந்த கோலியாத் என்ற ஒரு பெரிய ராட்சதன் அவர்களை எதிர்த்து வருகிறான். இஸ்ரவேல் மக்களுக்கு தலைமத்துவம் வகித்த சவுல் மன்னன் அந்த பெலிஸ்தியனுடைய வார்த்தைகளை கேட்டு பயப்பட ஆரம்பிக்கிறார். சவுலோடு இணைந்திருக்கின்ற இஸ்ரவேல் மக்கள் கூட அந்த பெலிஸ்தியனாகிய கோலியாத்துடைய வார்த்தைகளை கேட்டு பயந்து போயிருக்கிறார்கள். இந்த பெலிஸ்திய நாட்டை சேர்ந்த கோலியாத் இஸ்ரவேல் மக்களோடு ஒரு சவால் விடுகிறான். உங்களில் தைரியம் உள்ள ஒருவன் இருந்தால் என்னோடு சண்டை போட வரட்டும், அவன் என்னோடு சண்டை போட்டு என்னை வென்றால் நாங்கள் உங்களுக்கு அடிமைகள், அல்லது உங்களிடத்திலிருந்து வருகிற ஒருவன் என்னோடு தோற்று விட்டான் என்றால் நீங்கள் எல்லாரும் எனக்கு அடிமைகள், நீங்கள் எனக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்ற ஒரு பெரிய சவாலோடு வந்து நிற்கிறான். அவனுடைய வார்த்தைகளை கேட்டவுடனே இஸ்ரவேல் மக்களும், இஸ்ரவேல் மக்களுக்கு தலைமத்துவம் வாய்க்கின்ற சவுல் மன்னனும் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கும் பொழுது தாவீது என்கிற ஒரு மனிதர் அங்கு வருகிறார். இந்த தாவீது தன்னுடைய சகோதரர்களை சுகம் விசாரிக்க வந்தவர். தாவீதனுடைய சகோதரர்கள் இஸ்ரவேல் மக்களுடைய போரிலே நிற்கிறார்கள். அதாவது அவர்களும் அந்த போரிலே சண்டை போடுகின்ற ஒரு ராணுவ வீரர்களாக அங்கு நிற்கிறார்கள், போர் வீரர்களாக அங்கு நிற்கிறார்கள். அவர்களும் அந்த பெலிஸ்தியனாகிய கோலியாத்தினுடைய வார்த்தைகளை கேட்டு பயந்து போயிருக்கிறார்கள். இந்த வேளையிலே தாவீது அங்கு வந்து அந்த பெலிஸ்தியனுடைய வார்த்தைகளை கேட்டு, இந்த பெலிஸ்தியன் நம்முடைய கடவுளை பழித்துரைப்பதற்கு இவன் யார், ஆகவே நான் இவனோடு சண்டை போடுவேன், நான் இவனோடு சண்டை போட்டு நான் இவனை வெற்றி கொள்ளுவேன் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறார். தாவீதனுடைய இந்த வார்த்தைகளை கேட்டவர்கள் இதை போய் சவுல் மன்னனுக்கு அறிவிக்கிறார்கள். இப்படி ஒருவர் வந்து அந்த பெலிஸ்தியனாகிய கோலியாத்தோடு சண்டை போடுவேன் என்று சொல்லுகிறார் என்று சொல்லி, ஆகவே அந்த இஸ்ரவேல் மக்களுடைய மன்னனாகிய சவுல் மன்னன் இப்பொழுது தாவீதை தன்னிடத்திலே கூப்பிட்டு அழைத்து பேசுகிறார். அப்பொழுது தாவீது என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், அவர்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுடைய உள்ளம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. நானே இந்த பெலிஸ்தியனாகிய கோலியாத்தோடு போய் சண்டை போடுகிறேன், நான் இவனை வெற்றி கொள்ள முடியும் என்று சொல்லி அவர் சொல்லும் பொழுது சவுல் மன்னன் சொல்லுகிற வார்த்தை, அதை இன்றைக்கு முக்கியமாக நாம் பார்க்க போகிறோம். அவன் சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள், 1 சாமுவேல் 17:32-33 1 சாமுவேல் 17:32-33 தாவீது சவுலை நோக்கி, இவன் பொருட்டு யாருடைய இதயமும் கலங்க வேண்டியதில்லை, உம் அடியானாகிய நானே அந்த பெலிஸ்தியனோடு போரிடுவேன் என்றார். அதற்கு சவுல் தாவீதிடம், இந்த பெலிஸ்தியனை எதிர்த்து போராட உன்னால் முடியாது, நீயோ இளைஞன், அவனோ தன் இளம் வயது முதல் போரில் பயிற்சியுள்ளவன் என்றார். அன்பு வான்புரா வானொலி நேயர்களே, இந்த வார்த்தையைத்தான் இன்றைக்கு முக்கியமாக நாம் தியானிக்க போகிறோம். அதாவது தாவீது அந்த கோலியாத்தோடு நான் சண்டை போடுவேன் என்று சொன்ன பொழுது சவுல் மன்னன் என்ன சொல்லுகிறார் பாருங்கள், தாவீதை பார்த்து, இந்த பெலிஸ்தியனை எதிர்த்து போராட உன்னாலே முடியாது, நீ இளைஞனாயிருக்கிறாய், ஆனால் அவனோ இளம் வயது முதலே போரிலே பயிற்சி உள்ளவனாயிருக்கிறான், அதனாலே அவனை எதிர்த்து போராட உன்னாலே முடியாது என்று சொல்லி சொல்லுகிறார். அப்ப இதிலிருந்து என்ன பார்க்கிறோம் பாருங்கள், தாவீது பெலிஸ்தியனாகிய கோலியாத்தோடு நான் சண்டை போடுவேன், அவனை வென்று வெற்றி கொள்ளுவேன் என்று சொல்லி சொல்லும் பொழுது சவுல் மன்னனிடத்திலிருந்து சில வார்த்தைகள் வருகிறது. அதாவது மனிதர்களிடத்திலிருந்து வருகிற வார்த்தைகளுக்கு அதை நாம் ஒப்பிட்டு பார்க்கிறோம். சவுல் மன்னனிடத்திலிருந்து என்ன வார்த்தை வருகிறது, இல்லை உன்னாலே முடியாது, அவனோடு போராட உன்னாலே முடியாது என்றால் உன்னை விட அவன் பெரியவன், உன்னை விட அவன் பயிற்சி உள்ளவன், உனக்கு போர் பயிற்சியே இல்லை, அவனுக்கு போர் பயிற்சி இருக்கிறது, அதனாலே அவனோடு போராட உன்னாலே முடியாது என்று சொல்லி அந்த சவுல் மன்னர் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். இதுபோலதான் அன்பு வான்புரா வானொலி நேயர்களே, நீங்கள் கூட கடவுள் மேலே நம்பிக்கை வைக்க ஆரம்பிக்கும் பொழுது, இறை விசுவாசத்திலே வளரும் பொழுது, கடவுள் நம்பிக்கையிலே வளரும் பொழுது, கடவுள் நம்பிக்கையை பற்றி பேசும் பொழுது, உங்களோடு உள்ளவர்கள் அல்லது உங்களோடு பழகுகிறவர்கள், உங்கள் நண்பர்கள், ஏன் உங்கள் குடும்பத்திலே உள்ளவர்களாய் கூட இருக்கலாம், சில நேரத்திலே அவர்கள் உங்களுடைய கடவுள் நம்பிக்கை தளர்ந்து போகும்படி சில வார்த்தைகளை பேசிவிடலாம். இல்லை உன்னாலே முடியாது, ஏ கடவுளால் உன் வாழ்க்கையிலே ஒன்றுமே செய்ய முடியாது, நீ கடவுளை நம்புவது வீண், கடவுள் நம்பிக்கையெல்லாம் பொய், இந்த காலத்தில் நீங்கள் கடவுளை எல்லாம் நம்ப கூடாது, கடவுள் எங்கே இருக்கிறார், சும்மா கடவுள் 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 என்று உங்கள் நேரத்தை வீணாக்கி விடாதீர்கள், நீ உன் வாழ்க்கையிலே நீயாகத்தான் முயற்சி செய்ய வேண்டும், நீயாகத்தான் முன்னேற பார்க்க வேண்டும், கடவுள் கடவுள் என்று சொல்லி உன் நேரத்தை எல்லாம் வீணாக்கி விடாதே, அதெல்லாம் ஒரு பழைய கதை, அதெல்லாம் நம்ப முடியாத கதை, கடவுள் இருக்கிறார் என்று இப்பொழுதெல்லாம் யாரும் நம்புவதில்லை, ஆகவே நீ அதை பற்றியெல்லாம் யோசிக்காதே, கடவுள் நம்பிக்கையெல்லாம் வீண், கடவுள் நம்பிக்கையை விட்டு வெளியே வந்து நீ நினைப்பது போல செய், நீ நினைப்பது போல வாழ், நீ நினைப்பதை செய், அப்பொழுதுதான் நீ முன்னேற முடியும், கடவுள் உனக்கு ஒன்றுமே செய்ய முடியாது, இப்படி பல வார்த்தைகளை உங்களோடு உள்ளவர்கள் கூட சொல்லிவிடலாம். இன்றைக்கு அப்படித்தான் பல மக்கள் கதைக்கிறார்கள், கடவுள் எங்கே இருக்கிறார், கடவுளால் என்ன செய்ய முடிகிறது, கடவுள் என்பதெல்லாம் பொய், கடவுள் நம்பிக்கை எல்லாம் இதெல்லாம் ஒரு பழைய கதை, ஆகவே கடவுளை நம்புவதை எல்லாம் விட்டுவிட்டு இப்பொழுது விஞ்ஞானம் என்ற அளவுக்கு வளர்ந்திருக்கிறது என்று பாருங்கள், இன்றைக்கு மனிதன் எங்கெங்கேயெல்லாம் போக ஆரம்பித்து விட்டான், இன்றைக்கு விஞ்ஞானத்தில் எவ்வளவோ பெரிய பெரிய புதிய புதிய கண்டுபிடிப்புகள் எல்லாம் வந்திருக்கிறது, இவைகளோடு பார்க்கும் பொழுது கடவுள் நம்பிக்கை என்பதெல்லாம் பொய் என்றுதானே தெரிகிறது, ஆகவே சும்மா கடவுள் 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 என்று சொல்லி உங்களுடைய நேரத்தை நீங்கள் வீணாக்கி விடாதீர்கள், மாறாக அதையெல்லாம் ஒரு பக்கம் தள்ளி வைத்துவிட்டு இந்த விஞ்ஞானம் காட்டுகிற பாதையில் அல்லது இந்த உலகம் காட்டுகிற பாதையிலேயே நீங்கள் வாழுங்கள் என்று சொல்லித்தான் இன்றைக்கு பல மக்கள் கதைக்கிறார்கள். இந்த சூழ்நிலையிலே தான் அன்பு வான்புரா வாழ நேயர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் கடவுள் நம்பிக்கை என்பது ஒரு பெரிய சவாலாக அமைகிறது. அன்றைக்கு பேதுருவை பாருங்கள், அந்த கடல் மேல், அதாவது புயலும் கொந்தளிப்பும் உள்ள கடல் மேல் அவர் நடந்தார், அவர் நடக்கும் பொழுது பார்த்தீர்கள் என்றால் அவர் இயேசுவையும் இயேசுனுடைய வார்த்தையையும் அவர் பெரிதாக பார்த்தார். அப்பொழுது அவரால் நடக்க முடிந்தது. எப்பொழுது வீசின பெரும் காற்றை பெரிதாக பார்த்தாரோ அதுபோல அப்பொழுது அவரால் நடக்க முடியவில்லை. அதுபோல மனிதனுடைய வாழ்க்கையிலே எல்லாருடைய வாழ்க்கையிலும் புயலும் கொந்தளிப்பும் நிச்சயமாக வரும். அவர்கள் எவ்வளவு பலசாலியா இருக்கலாம், அவர்கள் எவ்வளவு படித்தவர்களா இருக்கலாம், அவர்கள் நிறைய செல்வம் வாய்ந்தவர்களாக இருக்கலாம், அவர்களிடத்தில் நிறைய ஆள் பலம் இருக்கலாம், அவர்களிடத்திலே நிறைய அறிவு பலம் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். எல்லாருடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாக கொந்தளிப்பு அல்லது புயல் என்கிற பிரச்சனை வரத்தான் செய்கிறது. அப்படி வரும் பொழுது பார்த்தீர்கள் என்றால் ஒரு சிலர் என்ன, எல்லாருமே அவர்கள் வாழ்க்கையிலே அவர்கள் சந்திக்கிற சில பிரச்சனைகளை வெற்றி கொள்ள முடியாமல் அதனாலேயே சோர்ந்து போகின்ற மக்கள் உண்டு, விழுந்து போகிற மக்கள் உண்டு, தாறுமாறாய் போகிற மக்கள் உண்டு, வாழ்க்கையை கெடுத்து விடுகிற மக்கள் உண்டு. இப்படி நிறைய விடயங்களை நாம் பார்க்க முடிகிறது. அவை எல்லாருடைய வாழ்க்கையிலும் புயலும் கொந்தளிப்பும் வந்தாலும் அதை வெற்றி கொள்ள வைப்பதுதான் கடவுள் நம்பிக்கை. கடவுள் நம்பிக்கை நமக்கு இருக்கும் பொழுது பார்த்துக்கலாம், அந்த கடவுள் இவைகளிலிருந்து வெற்றி கொள்ள நமக்கு உதவி செய்கிறார். அதனாலே நமக்குள் இருக்கிற அந்த ஆற்றலை, நமக்கு இருக்கிற செல்வத்தை, நமக்கு இருக்கிற அறிவை வேண்டாம் என்று சொல்ல நினைத்துவிடக் கூடாது. அவைகளோடு சேர்த்து நாம் கடவுள் நம்பிக்கையோடு நாம் வாழ வேண்டும், கடவுள் நம்பிக்கையோடு நாம் செயல்பட வேண்டும் என்றால் அதுதான் மிக மிக முக்கியமாகும். சரி, நாம் அதை பற்றி கீழே நாம் பார்க்க போகிறோம். ஆகவே இங்கே நாம் என்ன பார்க்கிறோம் என்றால் பாருங்கள், தாவீதுக்கும் இது போன்ற ஒரு சம்பவம் தான் நடைபெறுகிறது. தாவீது ஒரு பெரிய ராட்சதனாகிய கோலியாத்தை எதிர்த்து போராட வேண்டி வந்து விட்டது. இப்பொழுது தாவீதுக்கு முன்பாக ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று வந்து நிற்கிறது. தாவீதுக்கு முன்பதாக கோலியாத் ஒரு பெரிய உருவமாய் வந்து நிற்கிறான். வேதாகமத்திலே தாவீதை பற்றி என்ன சொல்லப்படுகிறது என்றால் அவர் குடும்பத்திலேயே ஒரு கடைசி மகன், அவர் ஒரு வாலிபன், ஒரு சிறுவனாக இருக்கிறார், அவர் உயரத்திலே கூட குட்டையாக இருந்தார் என்றுதான் சில சரித்திர ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் கோலியாத்தை பற்றி என்ன சொல்லப்படுகிறது பாருங்கள், வேதாகமத்திலே கோலியாத்தை பற்றி என்ன சொல்லப்படுகிறது என்றால் 1 சாமுவேல் 17 வசனங்கள் 4-7 படித்து பாருங்கள். 1 சாமுவேல் 17:4. அப்பொழுது காத்து நகரை சார்ந்த கோலியாத் என்ற வீரன் பெலிஸ்தியர் பாசறையில் இருந்து புறப்பட்டு வந்தான். அவன் உயரம் 6.5 முழம் அவனுடைய உயரமாக இருந்தது. அவன் வெண்கலம் தலைக்கவசம் அவனுடைய வெண்கலமும் தலைக்கவசமும் 57 கிலோ நிறைந்ததாக இருந்திருக்கிறது. வெண்கலத்தாலான மீன் செதிலை போன்ற மார்பு கவசத்தை அவன் அணிந்திருந்தானாம். அப்ப பாருங்கள், அவன் அணிந்திருக்கிற அந்த வெண்கலம், அதாவது தலைக்கவசம் வந்து, தலை மேலே அவன் போட்டிருக்க அந்த தலைக்கவசம் வந்து 57 கிலோ உள்ளதாக இருக்கிறது. இதை தாவிதால் தூக்க முடியுமோ தெரியாது. அந்த அளவு பாரமான ஒரு பெரிய வெண்கல தலைக்கவசத்தை கோலியாத் அணிந்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் வெண்கலத்தாலான மீன் செதிலை போன்ற மார்பு கவசத்தை அவர் அணிந்திருக்கிறார் அந்த கோலியாத். அதோடு கூட என்ன சொல்லப்படுகிறது பாருங்கள், 6 வசனத்திலே கால்களில் வெண்கல கவசமும் தோள்களுக்கிடையில் வெண்கல எரிவேலும் அவன் அணிந்திருந்தான். அப்ப கால்களிலே அவன் அணிந்திருக்கிறான், அது மட்டுமில்லாமல் தோள்களுக்கிடையிலே வெண்கல எரிவேலை அவன் வைத்துக் கொண்டிருக்கிறான். 7 வசனம் சொல்லப்படுகிறது, அவனது ஈட்டி கோல் தறிக்கட்டை போல் பெரிதாயிருந்தது. அவன் வைத்திருக்கிற அந்த ஈட்டி, ஈக வைத்திருக்கிற ஈட்டியை பார்த்தீர்கள் என்றால் அது ஒரு பெரிய தடி போல் இருக்கிறதாம். அவனது ஈட்டியின் முனை 7 கிலோ அரும்பாலானது என்று சொல்லப்படுகிறது. அந்த ஈட்டியினுடைய முனையே 7 கிலோவாக இருக்கிறது. அவனுடைய கேடயம் தாங்குவோன் அவனுக்கு முன்பாக நடப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நாட்களிலே போர் செய்யும் பொழுது கேடயத்தை கையிலே பிடித்துக் கொண்டு போவார்கள். சில இடங்களிலே பார்த்தீர்கள் என்றால் போர் புரிகிறவர் அவருடைய கேடயத்தை பிடிக்க மாட்டார், மாறாக கேடயத்தை பிடிப்பதற்கென்று ஒருவரை வைத்திருப்பார்கள். என்றால் அவ்வளவு பெரிதாக கேடயங்கள் இருந்தது. சில கேடயங்கள் ஒருவரை முழுவதுமாக மறைக்கக்கூடிய அளவு பெரிதாக இருந்தது. அதனாலே அந்த கேடயத்தை போர் புரிகிறவர் கையிலே பிடித்தில்லாமல் அவருக்கு முன்பு ஒருவர் அந்த கேடயத்தை பிடித்துக் கொண்டு போவார், அதற்கு பின்னாலே போர் புரிகிறவர் அம்பை எய்ந்து கொண்டிருப்பார். இப்படியாகத்தான் கோலியாத் வந்து ஒரு பெரிய உருவமாக, ஒரு பெரிய போர் வீரனாக வந்து தாவீதுக்கு முன்பாக நிற்கிறான். இப்பொழுது தாவீது அந்த கோலியாத்தை பெரிதாக பார்ப்பதா, அல்லது தான் நம்புகிற அந்த கடவுளை பெரிதாக பார்க்கிறதா என்ற ஒரு சவாலிலே வந்து நிற்கிறார். தாவீதை பார்த்தீர்கள் என்றால், தாவீது அந்த கோலியாத்தை விட தான் நம்புகிற கடவுளைத்தான் பெரிதாக பார்த்தார்.
பாண்டியர்கள், இந்த பாடலை தொடர்ந்து அருள் தியானத்தின் தொடர்ச்சியினை கேளுங்கள்.
புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புறா வானொலி நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். மனித வார்த்தைகளை பெரிதாக பார்க்காதீர்கள். அருள் தியானம் தொடர்கிறது. அன்பு வான்புறா வானொலி நேயர்களே, இதுதான் இன்றைக்கு நாங்கள் உங்களுக்கு கூறுகின்ற ஒரு முக்கியமான நற்செய்தியாகும். அதாவது, நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே எதை யாரை பெரிதாக பார்க்கிறீர்கள்? நீங்கள் கடவுளை பெரிதாக பார்த்தீர்கள் என்றால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே வெற்றி உண்டு. தாவீதை பார்த்தீர்கள் என்றால், அந்த அவனுக்கு முன்பாய் நிற்கிற அந்த கோலியாத்தையும் அவன் வைத்திருக்கிற ஆயுதங்களையும் பெரிதாக பார்ப்பதற்கு மேலாக தன்னோடு இருக்கிற கடவுளைத்தான் அவர் பெரிதாக பார்த்தார். அதுபோலதான் நாங்கள் முன்பு பார்த்தது போல மத்தேயு நற்செய்தி நூல் 14 அதிகாரத்திலே பேதுரு கூட எப்பொழுது இயேசுவை பெரிதாக பார்த்தாரோ அப்பொழுது அந்த கடல் அலை மேல் அவரால் நடக்க முடிந்தது. எப்பொழுது அவர் புயலை பெரிதாக பார்த்தாரோ அவரால் நடக்க முடியவில்லை. அதுபோல தாவீதை எடுத்தீர்கள் என்றால், தாவீது கோலியாத்தை பெரிதாய் பார்ப்பதற்கு மேலாக தன்னோடு இருந்த கடவுளை பெரிதாக பார்த்தார். அதனாலே அந்த கோலியாத்தையே என்னால் விழுத்தலாம் என்ற நம்பிக்கை அவருக்குள்ளே வந்தது. ஆனால் சவுல் மன்னனையும் இஸ்ரவேல் மக்களையும் எடுத்து பார்த்தீர்கள் என்றால், அவர்கள் தங்களோடு இருக்கிற கடவுளை பெரிதாக பார்ப்பதற்கு மேலாக அவர்களை எதிர்த்து நிற்கிற அந்த கோலியாத்தையும், கோலியாத் வைத்திருக்கின்ற ஆயுதங்களையும், அவன் சொல்லுகிற வார்த்தைகளையும் அவர்கள் பெரிதாக பார்த்தார்கள். அதனாலே அவர்களால் அவனை எதிர்த்து நிற்க முடியவில்லை. அவர்களுக்குள்ளே பயம் வந்துவிட்டது. திருமறை சொல்லுகிறது, 1 சாமுவேல் 17 அதிகாரத்தை படித்து பாருங்கள். கோலியாத்துடைய வார்த்தைகளை கேட்டு சவுல் மன்னனும் அவனோடு இருந்த மக்களும் பயந்து நடுங்கினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஏன்? அவர்கள் தங்களோடு இருக்கிற கடவுளை பெரிதாக பார்க்கவில்லை, மாறாக அவர்களை எதிர்த்து நிற்கிற கோலியாத்தையும் அவன் வைத்திருக்கிற ஆயுதங்களையும் அவன் பேசுகிற வார்த்தைகளையும் தான் அவர்கள் பெரிதாக பார்த்தார்கள். அன்பு வான்புறா வானொலி நேயர்களே, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எதை பெரிதாக பார்க்கிறீர்கள்? உங்களோடு இருக்கிற கடவுளை நீங்கள் பெரிதாக பார்க்கிறீர்களா, அல்லது நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிற பிரச்சனையை பெரிதாக பார்க்கிறீர்களா? நீங்கள் உங்களோடு இருக்கிற கடவுளை பெரிதாக பார்க்கிறீர்களா? அல்லது உங்களோடு இருக்கிற மக்கள் சொல்லுகிற வார்த்தைகளை பெரிதாக பார்க்கிறீர்களா? என்றால் இந்த இடத்திலே பாருங்கள், தாவீது தனக்குள் இருக்கிற கடவுளை பெரிதாக பார்த்ததினாலே அந்த கோலியாத்தோடு போரிட்டு நான் அவனை வெல்லுவேன் என்று அவனுக்குள்ளே ஒரு தைரியம் வந்தது. அந்த தைரியத்தை போய் அந்த சவுல் மன்னனிடத்திலே சொன்ன பொழுது, அதாவது இஸ்ரவேல் மக்களுடைய அரசராகிய சவுல் மன்னனிடத்திலே சொன்ன பொழுது, சவுல் மன்னன் என்ன சொல்லுகிறார் பாருங்கள், அவனோடு உன்னாலே போராட முடியாது, நீ ஒரு இளைஞன், அவனோ போரிலே பயிற்சி உள்ளவன், அதனால நீ அவனோடு போய் போராட முடியாது, போராட போனால் உனக்கு ஆபத்து தான் வரும் என்று சொல்லி அந்த சவுல் மன்னன் சொல்லுகிறான். இந்த சூழ்நிலையில் கூட தாவீது தன்னுடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டியதாக இருந்தது. அதுபோலதான் அன்பு வான்புரா வானொலி நேயர்களே, நீங்களும் கடவுளால் இது முடியும், கடவுள் நிச்சயமாக எங்களை ஆசீர்வதிப்பார், கடவுள் நிச்சயமாக எங்கள் குடும்பத்திலே அற்புதம் செய்வார், இறைவன் நிச்சயமாக எங்கள் குடும்பத்தை வெட்கப்பட்டு போகாமல் காப்பார், நிச்சயமாக இறைவன் எங்களை உயர்த்துவார், இந்த இக்கட்டுகள் இருந்து அவர் நிச்சயமாக எங்களுக்கு விடுதலை தருவார் என்று நீங்கள் சொல்லும் பொழுது உங்களோடு உள்ளவர்கள் சில நேரத்திலே சொல்லிவிடலாம், இல்லை இதெல்லாம் முடியாது, கடவுளால் இது முடியாது, கடவுளால் இது எப்படி முடியும், கடவுளால் இது முடியக்கூடிய காரியமா இது, இது நிச்சயமாகவே நடக்கவே நடக்காது என்று சொல்லி உங்களுடைய விசுவாசத்துக்கு எதிராக அல்லது உங்கள் விசுவாசம் தளர்ந்து போகக்கூடிய விதமாக கூட பேசிவிடலாம். இந்த சூழ்நிலையில் கூட அன்பு வான்புரா வானொலி நேயர்களே, கடவுளை நீங்கள் நம்புங்கள், கடவுள் உங்களுக்கு நிச்சயமாய் வெற்றி கொடுப்பார். என்றால் தாவீது கடவுளை நம்பினார், அதனாலே அவரை எதிர்த்து வந்த கோலியாத்தை அவர் வெற்றி கொண்டார் என்றுதான் நாம் வாசிக்கிறோம். கோலியாத்தை தாவீது வெற்றி கொண்டார், கோலியாத்தை தாவீது வெற்றி கொண்டு கோலியாத்தினுடைய தலையை தாவீது வெட்டி தன் கையிலே தூக்கி கொண்டு வந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். அதுபோல நீங்கள் உங்களை எதிர்த்து நிற்கிற பிரச்சனையை விட கடவுளை பெரிதாக பார்த்தீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி உண்டு. அதுபோல நீங்கள் கடவுள் நம்பிக்கையிலே வளரும் பொழுது மக்களுடைய வார்த்தைகள் அதற்கு தடையாக வரும் பொழுது அந்த மக்களுடைய வார்த்தைகளை நீங்கள் ஒரு பக்கமாக தள்ளி வைத்துவிட்டு இறைவனையே நீங்கள் பெரிதாக பார்த்தீர்கள் என்றால் தான் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி உண்டு. மாறாக மனிதர்களுடைய வார்த்தைகளை கேட்டு நீங்கள் சோர்ந்து போய்விடக் கூடாது, மனம் தளர்ந்து போய்விடக் கூடாது. இங்கே பாருங்கள், இந்த சவுல் மன்னன் தாவீது சொன்ன இந்த வார்த்தையை கேட்டவுடனே தாவீதை உற்சாகப்படுத்தி இருக்க வேண்டும். என்றால் சவுல் தான் இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு மன்னராக இருக்கிறார், அவர்தான் இந்த போரை முன்னின்று செய்ய வேண்டிய ஒருவர், அவரே பயந்து போய் நிற்கிறார். இப்பொழுது தாவீது வந்து என்னாலே முடியும் என்று சொல்லும் பொழுது இந்த சவுல் மன்னன் அவரோடு சேர்ந்து ஒத்துழைத்திருக்க வேண்டிய ஒருவர், ஆனால் அவரே தாவீதினுடைய நம்பிக்கைக்கு தடையாக மாறிவிடுகிறார், தடையான வார்த்தைகளை சொல்லுகிறார். அதுபோலதான் அன்பு வான்புரா வானொலி நேயர்களே, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நீங்கள் இறை நம்பிக்கையை பற்றி பேசும் பொழுது உங்கள் குடும்பத்திலே உள்ளவர்கள் அல்லது உங்களுடைய இறை நம்பிக்கையை உற்சாகப்படுத்த வேண்டியவர்கள், உங்களை இறை நம்பிக்கையிலே வளர்க்க வேண்டியவர்கள் அல்லது உங்கள் இறை நம்பிக்கைக்கு முன்மாதிரியா இருக்க வேண்டியவர்களே சில நேரத்திலே உங்களுடைய இறை நம்பிக்கைக்கு தடையாக வந்துவிடலாம், அல்லது இறை நம்பிக்கையை தளர்ந்து போகும்படி பேசிவிடலாம், அல்லது நீங்கள் இறை நம்பிக்கையிலே வளருவதற்கு அவர்கள் எந்த ஒத்துழைப்பும் தராமல் போய்விடலாம். எந்த சூழ்நிலை வந்தாலும் தாவீதை உங்கள் மனக்கண்முன் வைத்துக் கொள்ளுங்கள். தாவீதுக்கு சவுல் மன்னனிடத்திலிருந்து தடையான வார்த்தைகள் வந்த பொழுது கூட தாவீது சோர்ந்து போகவில்லை, மாறாக இல்லை, அவனோடு போராடி வெற்றி கொள்ள ஆண்டவர் எனக்கு உதவியா இருக்கிறார் என்ற நம்பிக்கையில் இருந்தார். சரி, இங்கு நான் கவனிக்கிற இன்னொரு விஷயத்தை பாருங்கள், சவுல் மன்னன் என்ன சொல்லுகிறார் தாவீதுக்கு பாருங்கள், என்ன சொல்லுகிறார் என்றால் 1 Samuel 17:33. அதற்கு சவுல் தாவீதிடம், இந்த பெலிஸ்தியனை எதிர்த்து போராட உன்னாலே முடியாது என்று சொல்லுகிறார். பார்த்துக்கலாம், இந்த பெலிஸ்தியனை எதிர்த்து போராட உன்னாலே முடியாது என்று சவுல் சொல்லுவது போலதான் நீங்கள் கூட கடவுள் நம்பிக்கையிலே வளரும் பொழுது பல மக்கள் இது உன்னாலே முடியாது, கடவுள் நம்பிக்கை வீண் என்று நாம் முன்பு தியானித்தது போல உங்களுக்கு முடியாது 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 என்ற வார்த்தைகளை சொல்லுவார்கள். ஏன் அலகையாகிய பிசாசு கூட கடவுள் நம்பிக்கையில நீங்கள் வளரும் பொழுது இது கடவுளால் முடியாது, இது கடவுளால் செய்ய முடியாது என்றுதான் அவன் உங்கள் உள்ளத்திலே கூட பேச ஆரம்பிப்பான். ஆனாலும் இந்த சூழ்நிலையிலே கூட நீங்கள் இல்லை, கடவுளால் முடியும் என்ற நம்பிக்கையிலே நீங்கள் உறுதியாயிருங்கள் என்றால் செக்கேரியாவின் புஸ்தகம் 4:6 படித்து பார்த்தீர்கள் என்றால் திருமறை என்ன சொல்கிறது பாருங்கள், ஆற்றலாலும் அல்ல வலிமையாலும் அல்ல ஆவியினாலே ஆகும் என்கிறார் படைகளின் ஆண்டவர் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே ஆற்றலாலும் அல்ல சக்தியாலும் அல்ல ஆண்டவருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று திருமறை நமக்கு சொல்லி தருவது போல நமது வாழ்க்கையிலே யாரோ ஒருவர் வந்து இல்லை கடவுளால் இது முடியாது என்று சொல்லலாம். ஆனால் நாமோ கடவுள் நம்பிக்கையில் இருக்கிற நாமோ அந்த வார்த்தைக்கு மாறாக இல்லை கடவுளால் இது முடியும் என்று சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். மத்திய நற்செய்தி நூல் 8:2 பார்த்தீர்கள் என்றால் ஒரு தொழுநோயாளர் வந்து இயேசுவினிடத்தில் என்ன சொல்லுகிறார் என்றால் அவர் தொழுநோயாளர் இயேசுவினிடத்திலே வந்து அவரை பணிந்து, ஐயா நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மாலே முடியும் என்று சொல்லி அந்த தொழுநோயாளர் கேட்டார். அதுபோல இயேசுவும் அவருக்கு அற்புதம் செய்கிறார். அந்த தொழுநோயாளரை போலதான் இயேசுவினால் இது முடியும் என் வாழ்க்கையிலே, இயேசுவினால் என்னை குணமாக்க முடியும், இயேசுவினால் என்னை விடுதலையாக்க முடியும், இயேசுவினால் என்னை உயர்த்த முடியும், இயேசுவினால் என் கண்ணீரை துடைக்க முடியும், இயேசுவினால் என்னுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்ற முடியும், இயேசுவினால் என் கடன் தொல்லையிலிருந்து விடுதலையாக்க முடியும், இயேசுவினால் என் வாழ்க்கையில் வீசிக்கொண்டிருக்கிற புயலை அடக்க முடியும், இயேசுவினால் நான் சந்தித்துக் கொண்டிருக்கிற இந்த கொந்தளிப்பை அமைதிப்படுத்த முடியும் என்று சொல்லி நாம் இயேசுவினால் முடியும் என்கிற அந்த விசுவாசத்திலே நாம் வளர வேண்டியவர்கள். மாறாக மக்களிடத்திலிருந்து வருகிற முடியாது என்கிற வார்த்தையை நாம் கவனிப்பதற்கு மேலாக கடவுளிடத்திலிருந்து வருகிற முடியும் என்கிற வார்த்தையை தான் நாம் கவனிக்க வேண்டும். சில நேரத்திலே வைத்தியர்கள் கூட சொல்லிவிடலாம் எங்களாலே முடியாது என்று, இந்த நோயை குணமாக்க எங்களாலே முடியாது என்று கூட அவர்களால் சொல்லிவிடலாம். ஆனாலும் அன்பு வான்பரா வாழ்ந்த நேயர்களே, உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் கைவிட்டு விடாதீர்கள். ஏனென்றால் திருமறை என்ன சொல்கிறது பாருங்கள், மார்க்கு நச்சுதினுள் 9:23 பார்க்கிறோம், ஒரு தகப்பனார் தன்னுடைய பிள்ளை தீய ஆவியினால் பிடிக்கப்பட்டிருக்க பொழுது அவர் இயேசுவினுடைய சீடர்களிடத்திலே கொண்டு வந்தார். அவர்களால் அந்த தீய ஆவியை விரட்ட முடியவில்லை. அப்பொழுது மீண்டும் அதை இயேசுவினிடத்திலே கொண்டு வந்தார் அந்த தகப்பனார். அப்பொழுது தகப்பனார் என்ன சொல்கிறார் பாருங்கள், தகப்பனாரிடத்தில் இயேசு என்ன சொல்கிறார் பாருங்கள், இயேசு அவரை நோக்கி, இயலுமானாலா நம்புகிறவருக்கு எல்லாம் நிகழும் என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார். நீ நம்பினால் நிச்சயமாக நடக்கும், நம்புகிறவர்களுக்கு எல்லாம் ஆகும் என்று சொல்லி இயேசு அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார் அந்த தகப்பனாருக்கு. அதன்படி தகப்பனார் சொல்லுகிறார், என்னுடைய நம்பிக்கை குறைவை ஆண்டவரே நீ நீக்கியருளும், நான் நம்புகிறேன் உம்மாலே குணமாக்க முடியும் என்று சொல்லி. அதுபோல இயேசு அவருடைய பிள்ளைக்கு சுகம் கொடுக்கிறார். அன்பு வான்புறா வாழ்ந்த நேயர்களே, அதுபோலதான் உங்களுடைய வாழ்க்கையிலே கூட முடியாது 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 என்கிற வார்த்தைக்கு வார்த்தையை ஒரு பக்கமாக தள்ளி வையுங்கள். மாறாக இயேசுவினால் முடியும் 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 என்ற வார்த்தையையே நீங்கள் சொல்ல ஆரம்பியுங்கள். இயேசுவினால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே வெற்றி தர முடியும், அவரால் உங்கள் வாழ்க்கையை உயர்த்த முடியும். சரி, மீண்டும் தாவீதினுடைய சம்பவத்துக்கு நாம் வந்து விடுவோம். ஆகவே தாவீது என்ன சொல்லுகிறார் பாருங்கள், சவுல் மன்னரிடத்திலே இந்த பெலிஸ்தியனை எதிர்த்து போராட என்னால் முடியும் என்று சொன்ன உடனே சவுல் மன்னன் என்ன சொல்லுகிறார், இல்லை உன்னால் முடியாது. அதுக்கு பின்பு என்ன சொல்லுகிறார் பாருங்கள், நீயோ இளைஞன், ஆனால் அவனோ தன் இளம் வயது முதல் போரில் பயிற்சி உள்ளவன் என்றார். பார்த்திருக்கலாம். அப்ப அந்த சவுல் மன்னர் தாவீதுக்கு என்ன சொல்லுகிறார் என்றால், நீ இளைஞனாயிருக்கிறாய், ஆனால் உன்னை எதிர்த்து நிற்கிற கோலியாத்தை பார்த்தீர்கள் என்றால் அவன் ஒரு பெரிய ராட்சதன், அவன் இளம் வயது முதலேயே போரிலே பயிற்சி உள்ளவனாக இருக்கிறான், உனக்கு எந்த பயிற்சியும் இல்லை, நீ ஆடு மேய்க்கிறவன், அதனாலே அவனோடு போராட உன்னாலே முடியாது என்று சொல்லி சவுல் மன்னன் தாவீதுக்கு சொல்லுகிறார். அன்பு வான்புற வாழ்நியர்களே, இதிலும் ஒரு முக்கியமான பாடத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். கடவுள் நம்பிக்கை என்பது எல்லா சக்திக்கும் மேலான ஒன்று. தாவீதுக்கு உண்மையிலேயே போர் பயிற்சி இல்லை என்றால் தாவீது மந்தைகளை மேய்க்கிறவர், ஆனால் அவரை எதிர்த்து நிற்கிற கோலியாத்து வந்து சண்டை பயிற்சி உள்ளவன், அவன் இளம் வயதிலிருந்தே பயிற்சி பெற்றிருக்கிறான், எப்படி போரிலே நிற்பது, எப்படி அம்பை ஈவது, எப்படி எதிராளியை வெல்லுவது, பெரிய பெரிய பாரமான பெரிய ஆயுதங்களை எல்லாம் கையில வைத்துக் கொண்டிருக்கிறான். அந்த அந்த பயிற்சி எல்லாம் கோலியாத்துக்கு இருந்தது, தாவீதுக்கு இருக்கவில்லை. இருந்தாலும் தாவீது அவைகள் எல்லாவற்றையும் விட கடவுளைத்தான் அவர் பெரிதாக பார்க்கிறார். இல்லை, இவனை விட என்னோடு இருக்கிற கடவுள் பெரியவர், அதனாலே நிச்சயமாக என் ஆண்டவர் இவனை வெற்றி கொள்வதற்கு எனக்கு வலிமை கொடுப்பார் என்று சொல்லி தாவீது நம்பினார். அதனாலதான் தாவீது வெற்றி கொள்ளுகிறார். அதுபோல அன்பு வான்புரா வாழ்நேயர்களே, நீங்கள் நம்புகிற கடவுள் பாருங்கள் எல்லாவற்றையும் விட பெரியவர். அவர் உங்களுக்கு மகா பெரிய வலிமை அளிக்க வல்லவராக இருக்கிறார். எப்படி தாவீது கோலியாத்தை எதிர்த்து வென்றாரோ, கோலியாத்திடம் இருந்த ஆயுதத்தாலோ, கோலியாத்துடன் இருந்த பலத்தினாலோ, கோலியாத்து ஒரு பெரிய ராட்சதனா இருந்ததனாலோ தாவீதை வெற்றி கொள்ள முடியவில்லை என்றால், தாவீதோடு இருந்த கடவுள் தாவீதுக்கு தான் வெற்றி கொடுத்தார். அதுபோல உங்களை எதிர்த்து நிற்கிற பிரச்சனை எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அதை வெற்றி கொள்ளுகிற வலிமையை கொடுக்க உங்களோடு இருக்கிற கடவுள் வல்லவரா இருக்கிறார். இயேசு வல்லவரா இருக்கிறார். உங்களுடைய எதிர்த்து நிற்கிற பிரச்சனையை பற்றி நீங்கள் பெரிதாக பார்ப்பதற்கு மேலாக உங்களோடு இருக்கிற கடவுள் எவ்வளவு பெரியவர் என்று நீங்கள் பாருங்கள். அவரை நீங்கள் பெரியவராக பார்க்கும் பொழுது நிச்சயமாக அவர் கொடுக்கிற வெற்றியை உங்களால் கண்டுகொள்ள முடிகிறது, அதை உங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்க முடிகிறது. இந்த இடத்திலே கூட என்ன பார்க்கிறோம், சவுல் மன்னன் தாவீதுக்கு என்ன சொல்லுகிறார், நீ ஒரு இளைஞனா இருக்கிறாய், அவனை பார், அவன் ஒரு பெரியவன், அவன் போரிலே பயிற்சி உள்ளவன், அவனை எதிர்த்து நிற்க உன்னாலே முடியாது என்று தான் சொல்லுகிறார். இருப்பினும் தாவீது தன்னை ஒரு சிறியவனாக பார்த்தால் கூட தன்னோடு இருக்கிற கடவுளை பெரியவனாகத்தான் தாவீது பார்க்கிறார். அதுபோல அன்பு வான்புரா வானொலியர்களே, நீங்கள் பலவீனம் உள்ளவர்களா இருக்கலாம், அல்லது நீ உங்களிடத்திலே சில வசதிகள் இல்லாமல் இருக்கலாம், உங்களுக்கு சரியாக பேசவே தெரியாமல் இருக்கலாம், நீங்கள் நிறைய படிக்காதவர்களாக இருக்கலாம், அல்லது உங்களிடத்திலே எந்த விதமான பொருளாதார வசதியும் இல்லாதவர்களாக இருக்கலாம், உங்களுக்கு உதவி செய்ய யாரும் இல்லாதவர்களாக நீங்கள் இருக்கலாம். ஆனாலும் பரவாயில்லை, நீங்கள் கடவுளை நம்புங்கள், உங்களோடு இருக்கிற கடவுளை நீங்கள் நம்புங்கள். அவரால் எல்லாவற்றையும் உங்கள் வாழ்க்கையில செய்ய முடியும். அவரால் முடியாதது ஒன்றும் இல்லை. ஐயோ நான் தனிமையா இருக்கிறேனே, எனக்கு யாரும் இல்லையே, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே, நான் ஏமாற்றப்பட்டு போய்விட்டேனே, நான் விழுந்து விட்டேனே, இனி என்னால் எழுந்திருக்கவே முடியாதே, என் உடலில் இப்படி ஒரு பெரிய நோய் வந்து விட்டதே, இனி என்னால் என்ன செய்ய முடியும் என்று சொல்லி நீங்கள் பயந்து சோர்ந்து போய் குழந்த இன்றைக்கு இந்த தியானத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். இந்த நிலையிலே தான் பரிசுத்தாவியானவர் உங்களோடு பேசுகிறார், மகனே மகளே நீ கலங்காதே, உன்னோடு இருக்கும் ஆண்டவர் பெரியவர். சரி, இப்பொழுது தாவீது என்ன சொல்லுகிறார் பாருங்கள். அந்த சவுலுக்கு இது ஒரு முக்கியமான வார்த்தை, 1 சாமுவேல் 17:37. மேலும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த ஆண்டவர் இந்த பெலிஸ்தியனின் கைக்கும் தப்புவிப்பார் என்றார். பார்த்துக்கலாம், தாவீது ஒரு விசுவாசமான ஒரு வார்த்தையை சவுல் மன்னருக்கு சொல்கிறார். நான் வணங்குகிற கடவுள் சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் என்னை தப்புவித்தவர், அதுபோல இந்த பெலிஸ்தியனிடம் இருந்தும் என்னை தப்புவிப்பார். பார்த்துக்கலாம், அதன்படி கடவுள் தாவீதை தப்புவித்தார், அதன்படி கடவுள் தாவீதுக்கு வெற்றி கொடுத்தார். அதுபோல அன்பு வான்புரா வாழ்நேயர்களே, உங்கள் விசுவாசம் உங்களை வெட்கப்பட்டு போக விடாது, உங்கள் விசுவாசம்தான் உங்களுக்கு வெற்றி கொடுக்கும். நீங்கள் எல்லா சூழ்நிலையிலும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், என்னோடு இருக்கும் கடவுள் பெரியவர், என் ஆண்டவர் பெரியவர், என் இயேசு பெரியவர், நிச்சயமாக என் வாழ்க்கையிலே அவர் எனக்கு வெற்றி கொடுப்பார் என்று நீங்கள் சொல்லுங்கள், அவர் உங்களுக்கு வெற்றி தருவார். ஆகவே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை பெரிதாக பார்க்க வேண்டும் என்றால், நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகளை பெரிதாக பார்க்காதீர்கள், மனிதன் சொல்லுகின்ற விசுவாச குறைவுள்ள வார்த்தைகளை பெரிதாக பார்க்காதீர்கள், மாறாக கடவுளை பெரிதாக பாருங்கள், கடவுளுடைய வார்த்தையை பெரிதாக பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில நீங்கள் வெற்றியோடு வாழ முடியும். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புரா வாழ நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அன்பு நேயர்களே, 24 மணி நேரமும் தொலைபேசியின் மூலம் நற்செய்தி தியானத்தை கேட்டு இறையாசிரை பெற்றுக் கொள்ளுங்கள். நீங்கள் அழுத்த வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-628-5945.
சரி நேர்களே, இத்துடன் வான்புரா நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் வருகின்ற வியாழக்கிழமை உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினர். ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. நேயர்கள், இதுவரை கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்பரா வானொலி நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்தீர்கள்.